எங்கள் பரலோக பிதாவே, உம்மிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை மனிதர் அனைவரும் எந்த சமயத்திலும் செய்வதையும் கூறுவதையும் காட்டிலும் எங்களுக்கு அதிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் ஜனங்கள் உம்மை காண காத்திருக்கிறார்கள். நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் ஜனங்கள் அதிக எதிர்பார்த்தலுடன் ஏதாவது ஒன்று நிகழ எதிர்நோக்கி இருக்கின்றனர். ஜனங்கள் அவ்விதம் ஏதாவது ஒன்றை குறித்து தாகமாக இருக்கும் போது, ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடும் போது, அதற்கு பதிலளிக்க ஒரு ஆழம் எங்காவது இருக்க வேண்டிய அவசியமாய் உள்ளது. அதற்காகத்தான் இன்றிரவு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். போதகர்களின் இருதயங்களிலும் மக்களின் இருதயங்களிலும் குடிக்கொண்டதால், ஏனெனில் எங்களை ஒன்று கூட்டி உம்மிடம் உதவியும் ஆசீர்வாதங்களையும் கோர வேண்டும் என்பதற்காக, நீர் பிணியாளிகளை சுகப்படுத்தி இழந்தவர்களை ரட்சித்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோக பிதாவே, இரவின் பின் இரவாக தாழ்மையுடன் சமூகத்திலே காத்திருக்கும் எங்களுக்கு இதை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவி மகத்தான விதத்தில் ஊற்றப்பட்டு இங்குள்ள ஒவ்வொருவரும் தேவனை தவிர தங்களை சுற்றியுள்ள மற்ற எல்லாவற்றுக்கும் குருடா இருக்கும்படியாய் செய்யும். ஜனங்கள் மிகுந்த தாகம் கொண்டு அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கூக்குரல் எழும்பி நாடு முழுவதிலும் ஒரு மகத்தான எழுப்புதல் உண்டாகும்படியாய் செய்யும். ஒவ்வொரு சபை ஜனக்கூட்டத்தினால் நிரம்பி பாவிகள் இருக்கிறதுக்காக கெஞ்சும்படியாய் செய்யும். பரிசுத்தாவியானவர் தாமே பிணியாளிகளை சுகப்படுத்தி முடவரை நடக்க செய்து மறித்தோர உயிரோட எழுப்பும்படியாய் செய்யும். வார்த்தையில் அவர் வாக்குத்தம் செய்துள்ள அனைத்தையும் அருளுவாராக. கர்த்தராகிய இயேசுவே, வந்து உமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீராக. இன்றிரவு எங்களிடம் வாரும். நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்றும் உமது வாக்குத்தத்தங்கள் தவறுவதில்லை என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். வானமும் பூமியும் இவ்விரண்டும் ஒழிந்து போவோம், ஆனால் உமது வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. எங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே தரிசனத்தில் விழுவாராக. இன்றிரவு தேவனுடைய வல்லமைக்கும் ஆவிக்கும் எங்கு புரிந்து கொள்ளும் தன்மை திறக்கப்படுவதாக. எங்கள் மூலமாய் அவர் வாக்குத்தம் பண்ணின அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்டுக் கொள்கிறோம், ஆமேன். இன்றிரவு பொருளை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள், நாம் இப்பொழுது ரெண்டு பேதுருவுக்கு வேதாகமத்தை திருப்பி 15 வசனம் தொடங்கி படிப்போம். வேத வாக்கியங்களின் நேர் சற்று நேரம் பேசுவதற்காக, மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொள்ள ஏது உண்டா இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர் சாட்சிகளாக இருக்கிறோம். அதை நான் விரும்புகிறேன். கண்ணார கண்டவர்கள் ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல, நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம். பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, இவர் என்னுடைய நேசுக்குமாரன் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவர்களுக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, இவர் என்னுடைய நேசுக்குமாரன் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன்.
And this voice which came from heaven,
அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவன் தாமே தமது ஆசீர்வாதத்தை இந்த வேத வாசிப்போடு கூட்டுவாராக. நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் தேவனே தமது வார்த்தையின் சொந்த வியாக்கியானி என்பதாகும். நாம் ஒரு குழப்பமான காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவர்களாக காணப்படுகின்ற நாட்களில் ஜீவிக்கிறோம். எல்லா காரியங்களும் ஒரு கொந்தளிப்பாய் காணப்படுகின்றது. எல்லா காரியங்களிலும் அவைகளை பார்ப்பதற்கு அநேக வழிகள் உண்டாயிருப்பது போல காணப்படுகின்றது. அது சாத்தான், அவனே இவைகளை செய்கிறவனாயிருக்கிறான்.
God cannot judge a people.
தேவன் தம்முடைய பிரமாணத்தின் அளவின்படியே அன்றி ஜனங்களை நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயம் தீர்க்க முடியாது. தேவன் எல்லா மனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகின்றது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து தாமே அந்த வார்த்தையாயிருக்கிறார். யோவான் முதலாம் அதிகாரம் இவ்விதம் கூறுகின்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாம் எல்லாரும் தேவனின் தன்மைகளை கிரியைகளாயிருக்கிறோம். முதலாவதாக அவர் தேவனாக இருக்கவில்லை, அவரை நித்தியமானவர் என்று அழைக்கலாம். அவர் தேவனாக காணப்படவில்லை ஏனென்றால் தேவன் என்ற ஆங்கில பதத்திற்கு தொழுகைக்குரிய பொருள் என்று பொருள்படும். அங்கே அவரை தொழுது கொள்ள ஒன்றுமில்லை. ஆகவே அவர் ஒரு நித்தியமானவராயோ எல்லா ஞானத்திற்கும் மூல ஊற்றாயும் இருந்தார். இந்த எல்லா ஞானத்துக்கும் காரணமாகிய ஊற்றிலே ஒரு அணுவோ வெளிச்சமோ சந்திரனோ நட்சத்திரமோ ஒன்று காணப்படவில்லை. நாம் தேவன் என்று அறிந்ததெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான நித்திய ஆவியே, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அவர் அங்கு அசைவாடி கொண்டிருந்தார். அவருக்குள் எல்லா தன்மைகளும் இருந்தது. அவர் தேவனாக இருந்தார், பிதாவாகவும் தன்னுடையவராயிருந்தார், குமாரனாகவும் தன்னுடையவராயிருந்தார், இரட்சகராகவும் தன்னுடையவராயிருந்தார், சுகமாக்குகிறதாகவும் தன்னுடையவராயிருந்தார். இது போன்ற அநேக தன்மைகளை தன்னகத்தே கொண்டவராக இருந்தார். மேலும் இதுவரை வெளிப்பட்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் அவரின் தன்மைகளே அன்றி வேறொன்றுமல்ல. தேவனின் தன்மைகள் என்பது அவரின் சிந்தனைகளே, வார்த்தை என்பது எண்ணங்களின் பிரதிபலிப்பே ஆகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படியானால் அது அவருடைய சிந்தையில் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னவுடன் அது அப்படியே ஆயிற்று. உண்டாக கடவுது என்றவுடன் அங்கே உண்டானது. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உலகம் உண்டாவதற்கு முன்னே அவரின் சிந்தனை இருந்தீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய சிந்தனையில் வெளிப்படுத்தலாக இருந்தீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவனில் ஆரம்பத்தில் காணப்பட்டீர்கள். அது உங்களை அவருடைய பிரஜைகளாக ஆக்குகின்றது. தேவனே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். தம்மை ஒரு உருவகப்படுத்தி ஸ்பரிசிக்கத்தக்கதாகவும் பார்க்கத்தக்கதாகவும் பழக்கப்படுத்திக் கொள்ளத்தக்கதாகவும் தன்னை ஏற்படுத்திக் கொண்டார். இதுதான் தேவன் என்பது. முழுமையாக ஜனங்கள் வியாக்கியானம் பண்ணுதல் என்பதை குறித்து பேசுகின்றார்கள். சில காலத்துக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு மனிதர் என்னை நோக்கி, பிரன்ஹாமே, உம்மிடம் தவறான வியாக்கியானம் இருக்கிறது, நீங்கள் சரியான வியாக்கியானம் தருகிறதில்லை என்று கூறினான். மெத்தடிஸ்ட்கள் அவர்கள் போகும்போது பாப்டிஸ்டுகள் அவர்கள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்கிறார்கள். பாப்டிஸ்டுகள் சொல்கிறார்கள் பெந்தெகோஸ்துகள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று. பெந்தெகோஸ்துகள் சொல்கிறார்கள் ஒருத்துவக்காரர்கள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று. ஒருத்துவக்காரர்கள் சொல்கிறார்கள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று. இப்படி ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனே தமது வார்த்தையின் வியாக்கியானியா இருக்கிறார். தம்மை வியாக்கியானப்படுத்த அவருக்கு வேறொருவரும் தேவையில்லை. தேவனுக்கு என்று வியாக்கியானியா இருப்பவன் யார்? யாரும் இருக்க இயலாது. தேவனுக்கு வியாக்கியானியா இருப்பவன் யார்? தேவனே தமது சொந்த வியாக்கியானியா இருக்கிறார். தேவன் ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அதுதான் அவ்வார்த்தின் வியாக்கியானம். தேவன் ஒரு காரியத்தை கூறும் பொழுது அது அங்கு செயலில் காணப்படுவதே தேவனின் வியாக்கியானமாயிருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை கூறும் பொழுது அது அங்கு செய்கையில் காணப்படுவதே தேவனின் வியாக்கியானமாயிருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று அவர் கூறின பொழுது வெளிச்சம் உண்டாவதற்கேற்ற காரியங்கள் முன்பதாகவே காணப்படாவிட்டாலும், முதலாவது அவர்கள் சிந்தனையில் காணப்பட்ட பின்பு வார்த்தை கூறப்பட்ட போது வெளிச்சமானது ஆகாயத்தில் உண்டானது. அதற்கு யாரு வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் அங்கே பேசினார், அது அங்கே உண்டானது. தேவன் பேசி அது வெளிப்பட்ட போது அதுவே அவருடைய வார்த்தையின் வியாக்கியானமாய் இருக்கிறது. மனுஷன் ஏன் அதை காண முடியவில்லை? ஏன் ஜனங்கள் அதை காண முடியவில்லை? ஆதியிலே தேவன் ஒவ்வொரு காலத்திற்கும் அதன் தொடக்கம் முதல் முடிவு வரை தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து வைத்தார். தொடர்ந்து ஏற்பட்ட காலங்களில் சபை உலகமான் தேவனுடைய வார்த்தையோடு தங்கள் பாரம்பரியத்தை கலந்து விட்டது. இவ்வித சூழலில் தேவன் எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டின் காலம் முதல் புதிய ஏற்பாட்டின் காலம் முடிய தம்முடைய தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறார். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசிகளுக்கு வருகிறது. அது எவ்விடம் கிரியை நடப்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை கிரியின் மூலம் வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, இது தவறு, அது உண்மை என்றும் கூறுகிறது. ஒருவரும் அதற்கு வியாக்கியானம் கூற வேண்டுவதில்லை. ஏனென்றால் வார்த்தை தன்னில் தானே வியாக்கியானம் உள்ளதா இருக்கிறது. தேவன் வாக்களிக்கிறார், ஆகவே அது நடந்து வருகிறது. இதை குறித்து எதையாகிலும் கூறினால் அது என்ன நன்மையை பயக்கக்கூடும்? தேவன் ஒரு வாக்குத்தம் செய்து அது நிறைவேறும் பொழுது அது தவறு என்று சொல்லக்கூடிய அந்த பாவமுள்ள மனிதன் யார்? தேவன் தாமே அவருக்கு யாரும் அங்கே வியாக்கியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாமே வியாக்கியானம் செய்கிறார். அவர் வாக்குத்தம் பண்ணின காரியங்களை நிறைவேற்றுவதன் மூலமாகவே அதுவே அதன் வியாக்கியானமாக இருக்கிறது. சபை மட்டுமே இதை காணக்கூடுமானால், ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் பகிர்ந்தளித்த அந்த வாக்குத்தங்களை சபை காணக்கூடுமானால், எல்லா காலங்களிலும் தேவன் காட்டிலே ஏழு சபை காலங்களிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ண காரியங்களை செய்து அவைகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். எல்லா காரியங்களும் செய்ய தவறி போன ஒரு காரியமும் இல்லை. சரியாக அப்படியே அவர் எதை செய்வார் என்று சொன்னாரோ அவர் அதையே செய்து முடித்தார். ஏனென்றால் ஏசாயாவின் புஸ்தகத்திலே தேவன் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று. அவள் கர்ப்பவதி ஆனால் யார் அதற்கு வியாக்கியானம் கொடுக்க முடியும்? தேவன் அதை வியாக்கியானித்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று அவர் சொன்னார், அவள் கர்ப்பவதி ஆனால். அதை குறித்து யாரும் ஒன்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் சொன்னார், அவள் அதை செய்தார். ஆனால் சபையோ அதிக கூட்டாட்டத்தினாலே அதை காண முடியாமல் போயிற்று. பாருங்கள், அவர்கள் தங்கள் சொந்த கருத்து உடையவளாக இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த காரியங்களுக்கு அது வித்தியாசமாக காணப்பட்டது. பேதுரு இந்த காரியங்களை குறித்து பேசுகையில் தேவன் வார்த்தையாக கிறிஸ்துவில் வெளிப்பட்டார். அவர் கூறினார், இவர் என்னுடைய நேசுகுமாரன் என்று. இன்று விசுவாசிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே கிறிஸ்துவே தேவனுடைய வெளிப்படுத்தலாக இருந்தார். தேவன் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஏனென்றால் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அதன் வெளிப்பாடாக இருக்கிறார். நோவாவின் நாட்களில் அவர் சொன்னார், நோவாவிலே கிறிஸ்து இருந்தார் என்று. நீர் விசுவாசிக்கிறாயா? நோவா சொன்னார், மழை பெய்ய போகிறது, மழை வர போகிறது, உலகம் அதனால் அழிக்கப்பட போகிறது என்று. அங்கே மழை பெய்தது, அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. அங்கே மழை பெய்தது ஏனென்றால் தேவன் நோவாவுக்குள்ளாக இருந்து சொன்னார், மழை பெய்ய போகிறது என்று. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அதனுடைய வெளிப்படுதல் என்னவென்றால் அவன் சொன்னது நிறைவேறும். அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. அவர்கள் சிலர் அங்கே சொன்னார்கள், இந்த மனுஷன் என்ன பேசுகிறான் என்று, அவன் அறியாதவனாக இருக்கிறான் என்று. ஆனால் தேவன் எப்பொழுதும் வாக்குத்தத்தம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்து அவன் கூறின காரியங்கள் நிறைவேறினால் அவனுக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் அது உண்மையாயிருக்கிறது. அது எப்பொழுதும் வார்த்தையை தொக்கினதாக வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். யோவாவும் தானே வார்த்தையின்படியாக தான் அவனுடைய காரியங்கள் இருந்தது. அவன் மழை பெய்ய போகிறது என்று தீர்க்கதரிசியாய் சொன்னான், அங்கே மழை பெய்தது. அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. ஏனென்றால் அவன் சொன்ன வண்ணமாகவே அங்கு காரியம் சம்பவித்தது. ஏசாயா சொன்னான், ஒரு கன்னிகை கேட்பவர் யாவாள் என்று. அவள் அப்படியே கேட்பவர் ஆனாள். ஆனால் இது அசாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது, இவள் அது கர்ப்பவதி ஆவதற்கு முன்பாகவே. அது அவ்வளவு அசாதாரணமாக இருந்தது. ஒரு நல்ல மனுஷன் யோசேப்பு அவளுக்கு புருஷனானால் அவன் நீதிமானாக இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அந்த நாட்களிலே ஒரு நல்ல மனிதனாக இருந்த அந்த யோசேப்புக்கு மரியாள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்கு எப்படியா இருந்திருக்கும்? அவள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த நாட்களிலே அப்படி நியமிக்கப்பட்டிருந்த ஒரு காரத்தை ஒழிப்போமானால் அது விபச்சாரத்துக்கு அறிகுறியாயிருக்கும். நிச்சயமாக மரியா யோசேப்பை அங்கே அவனுக்கு ஒரு பாதுகாவலாக வைக்கிறது போலவும் அல்லது அவள் செய்த தவறை மறைப்பதற்கு உபயோகப்படுத்துவது போலவும் அங்கே காணப்பட்டது. ஏனென்றால் அவள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கையில் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கும் போது அவள் ஒரு பிள்ளையோடு காணப்பட்டாள். அந்த காலத்தில் இருந்த நியமத்தின்படியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்கு தானே அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவளாக இருந்தாள். அவளுடைய கணவனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்தான், மிகுந்த நீதிமானாக இருந்தான். அவன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவர் தன்னுடைய அழகானது பெரிய கண்களோடு கூட அவனை முகத்தை பார்த்தவனத்தில் சொல்லும் போது, யோசேப்பே, பிரதான தூதனாகிய காபிரியேல் என்னை சந்தித்து நான் கர்ப்பவதியாக போகிறேன், அது மனுஷனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னான் என்றார். யோசேப்பு மட்டும் வேத வார்த்தைகளை பிரட்டி பார்த்திருப்பானேயானால் தீர்க்கதரிசியானவர் சொல்லியிருக்கிறார் அவள் அப்படி செய்வாள் என்று. அது தேவன் தானே தம்முடைய வார்த்தையை அங்கே வியாக்கியானிக்கிறார். புரிகின்றதா? ஆனால் இது வழக்கத்துக்கு மாறாததாக இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் காரியம் இப்படியாய்த்தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜனங்களுக்கு அந்நிய காரியமாக இருக்கிறது. அது எப்பொழுதும் கூட வழக்கத்துக்கு மாறாய் இருக்கிறது. தேவன் எப்பொழுதும் வழக்கத்துக்கு மாறானவராய் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் தேவன் வழக்கத்துக்கு மாறானவராய் இருக்கிறார். அது உலகத்தின் ஒழுங்குக்கு எதிரியானது. ஏனெனில் ஜனங்கள் தாங்கள் சிந்தித்து தங்கள் காரியம் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டதனால்தான். ஆனால் தேவன் அங்கு வந்து வழக்கத்துக்கு மாறாக காரியங்களை செய்கிறார். எப்படி இந்த கண்ணிகை கற்பவதியாக கூடும்? யோசேப்பு நேர்ந்து உள்ளவனாக இருந்தார். ஆகவே இந்த காரியத்தை குறித்து தேவனை தேட ஆரம்பித்தான். தேவன் அவன் சொப்பனத்தில் தோன்றி தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்றார். தேவன் அவள் மேல் கையிட்டார். இதுதான் நடந்த காரியம். இங்கு யோசேப்போடு தேவன் எவ்விடம் கிரியை செய்தார் என்பதை கவனித்தீர்களா? இரண்டாந்திரமான வழியாக ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவனோடு கிரியை செய்தார். நாம் சொப்பனங்களை நம்புகிறோம், நானும் கூட சொப்பனங்களை விசுவாசிக்கிறோம். தேவன் எப்பொழுது ஜனங்களோடு சொப்பனங்களின் மூலம் உறவாடுகிறார்? சொப்பனமானது இரண்டாந்திரம் வழியாக இருக்கிறது. சொப்பனமான சரியானபடி வியாக்கியானப்படுத்தப்படும் வரை அது தவறாகவோ அல்லது உண்மையாகவோ இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்னவித வியாக்கியானமும் தேவையில்லை. தேவன் நேரடியாக யோசேப்பிடத்தில் பேசுகிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் வியாக்கியானிக்கத்தக்கதாக தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை. ஏறத்தாழ 400 வருடங்களாக அவர்களுக்கு தேசத்தில் தீர்க்கதரிசியே இல்லை. ஆகவே அடுத்து மென்மையா தோன்றுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய சொந்த குமாரனுக்கு அக்கறை கொண்டவராக அங்கே யோசேப்பிடத்தில் நேரடியாக சொப்பனத்தில் பேசுகிறார் எந்தவித வியாக்கியானமும் இல்லாமல். அவர் அவரிடத்தில் சொன்னது, அந்த ஸ்திரீ சொல்லுகிறது சரியே, அவள் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக்கப்பட்டு அங்க தேவகுமாரனை உடையவளாய் இருக்கிறாள். அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. உண்மையை உத்தமமான இருதயங்களுக்கு தேவன் தாமே தமது சொந்த வியாக்கியானத்தை கொடுக்கிறார். ஆண்களும் பெண்களும் உத்தமமான இருதயத்தோடு கூட விரோதமான காரியங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவன் அதை உங்களுக்கு வியாக்கியானிக்க ஒரு வழியை உடையவராயிருக்கிறார். அதாவது அது தேவனுடைய வாக்குத்தமா என்பதை கண்டறியுங்கள். யோசேப்பு மட்டும்தானே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து பலத்தின் உறவுகளாக ஏசாயா தானே அங்கே ஒரு கர்ப்பவதி ஆவாள் ஒரு கன்னிகை என்று சொன்னதை அவன் கண்டறிந்தான். அங்கே பேதுரு சொன்னது போல பரிசுத்த தீர்க்கதரிசிகளாலே தானே இப்படிப்பட்டதான ஒரு பிறப்பு உண்டாயிருக்கும் என்று வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு எந்த வஞ்சனத்தானே தன்னை சொந்த வியாக்கியானத்தை கொடுக்க உரிமை உள்ளவனா இல்லை. தேவன் தாமே அவருடைய காரியங்களுக்கு வியாக்கியானியாயிருக்கிறார். அந்த நாட்களிலே வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாய் அவர் இருந்தார். தேவன் சொன்னார், அது அங்கே இருக்கிறது, அவ்வளவுதான், காரியம் தீர்ந்தது. அவருடைய ஊழியத்தை அந்த நாட்கள் இருந்தவர்களாலே புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. அவர் சொன்னார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். இந்த காரியங்களை குறித்து நான் வருத்தமாய் பேசுவதனாலே உங்களை நான் செவிடாக்கவில்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார். அவைகளே நான் யார் என்று உங்களுக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. பாருங்கள், தேவன் தம்முடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கிறார். அந்த நாளிலே தேவன் தம்மை இம்மானுவேலாக வெளிப்படுத்தும் காலமாக இருந்தது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என அழைக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று அவர் அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் தாவீதில் இருந்தார், தேவன் மோசேயில் இருந்தார், தேவன் காலங்களாக தானே தம்மை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த நாட்களிலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை கொண்டு வருவார். அவர் தேவனாய் நமது மத்தியில் இருப்பார். அதற்காகத்தான் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். ஏனென்றால் அவர் தம்மை தேவனாக்கி கொண்டார். அவர் ஓய்வு நாளை உடைக்கிறவராயிருந்தார் என்று. அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருந்தார். அவர் தேவனாயிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதன் இல்ல, சாதாரண தீர்க்கதரிசி இல்ல. இருந்த போதிலும் அவர் சாதாரண மனிதனாயும் சாதாரண தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆனால் அவரோ ஒரு தேவ தீர்க்கதரிசியாயிருந்தார். தேவன் என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற வார்த்தையாயிருந்தார். உங்களில் யார் என்னில் பாவம் இருக்கிறது என்று குற்றப்படுத்த முடியும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அவர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள், அவர்கள் வேறொரு காலத்தினுடைய நிலையிலே ஜீவிக்கிறார்கள். சில வாரங்களுக்கு முன்பாக பொய்யான பிம்பத்தில் ஜீவித்தல் தலைப்பின் கீழ் உங்களுக்கு பிரசங்கித்தேன். இன்னொரு காலத்தில் பொய்யான பிம்பம் ஒரு தவறான பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஜனங்கள் எப்பொழுதும் ஏதோ சம்பவித்த காரியங்களில் நடந்து கொண்டு போகிறார்கள். லூத்தரின் மார்க்கத்தில் தானே அந்த லூத்தருடைய பொய் பிம்பத்தில் இருக்கிறார்கள். லூத்தருடைய சூரிய வெளிச்சம் அவருடைய காலத்திலே அருமையாக இருந்தது. வெஸ்லியுடைய காலத்திலே அந்த நாட்கள் அது நன்றாக இருந்தது. பெந்தகோஸ்து நாட்களிலே அந்த காலம் நன்றாக இருந்தது. நாம் ஏனில ஏறி மேலே போய் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னொரு காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் போய்கொண்டே இருக்கிறோம். நாம் பின் திரும்பி பார்க்க முடியாது. நாம் நம்ம சில காரியங்கள் திட்டம் செய்து எல்லாம் பெற்றாகிவிட்டது என்போமானால் பாரம்பரியமாக நம்மை மூடிக்கொள்ளும். அவர்கள் எல்லாம் சரிதான். ஆனால் இந்நாளுக்குரியதல்ல, அவைகள் வேறொரு காலமாகும். நாம் முன்னேறி செல்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இந்நாளுக்குரிய வாக்குத்தம் என்னவென்று தேட ஆரம்பிப்போமானால் அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்றும் எதிரே நிற்கிறோம் என்றும் அறிந்து கொள்ளலாம். லூத்தரின் காலமாகிய சத்தசபையின் காலத்திற்குரிய வாக்குத்தத்தை கவனித்து பாருங்கள். இந்த காலத்தில் எந்த தன்மையுடைய மனிதன் குதிரையின் மேல் ஏறி சென்றான்? சீர்திருத்தமாகிய இந்த காலத்தில் மனிதனின் தந்திரம் சந்தித்தது. வெஸ்லியின் காலம் தொடங்கி பெண்டே கோத்திரியின் காலம் முடிய அந்த காலத்துக்குரிய பிசாசின் தந்திரம் குதிரையின் மேல் பிரயாணம் செய்தது. வேத வாக்கியங்களை உற்று கவனித்து நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பாருங்கள். அக்காரணத்தினால் தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். நாம் தேவகுமாரனுடைய வருகையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எந்த நாளிலும் தோன்றத்தக்கதானே அப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் வாசிக்கிறேன். வேதம் அதைத்தான் அறிவிக்கிறது என்று நான் அறிவேன். நாம் உலக சரித்திரத்தின் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். காரியங்கள் எல்லாம் அதற்காக வழிவகுத்துக் கொண்டு வருகிறது நான் பார்க்கிறேன். இங்க உலக மகா ஐக்கியங்களின் சங்கத்திலே அந்த மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக ஜனங்கள் போகிறதுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் அங்கே ஒன்றாக கூடிக்கொண்டு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அங்கே அழைத்து போட பார்க்கிறார்கள். எல்லாரும் அவர்கள் சார்ந்தவளாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். இல்லை என்றால் நீ நடக்கவே கூடாது. நாம் கடைசியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதனோடு கூட இருப்பதை தவிர அவருடைய வார்த்தை விசுவாசிப்பதை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. எப்போதும் தேவனுடைய வார்த்தையே சரியாக இருக்கிறது. அமெரிக்கா சபை காலம் இந்த சபையின் காலத்தில் மட்டும்தானே கிறிஸ்துவானவர் சபைக்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறார். இதோ அவர் வெளியே நின்று ராஜபடியிலே கதவை தட்டுகிறார். என்ன சம்பவித்தது? இந்த உலகமாக சபை ஐக்கியமானது அவரை வெளியே தள்ளிவிட்டது. வேதம் சொல்லுகிறது அவர் சபைகளுக்கு புறம்பா இருப்பார் என்று. இதோ அவர் சபைகளுக்கு புறம்பா இருக்கிறார். அது எதை புறம்பாக்கி போட்டது? தேவனுடைய வார்த்தையை. அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் வார்த்தையாக இருந்தார். அவர் இன்றைக்கும் இன்றிரவும் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையே. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது போல இருக்கிறது. பார்த்து இருந்தது அவர்களை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் யார் என்று அவர் அந்த நாளிலே அந்த காரியங்களை சொன்னபோது இயேசு தம்முடைய ஊழியத்தின் துவக்கத்திலே செய்த காரியத்தை கவனித்து பாருங்கள். சீமோன் பேதுரு என்று பெயருள்ள ஒரு மனுஷன் அவனிடத்தில் வந்தான்.
And when Peter looked upon him,
பேதுரு அவரை நோக்கி பார்த்தபோது அவர் சொன்னார், உன்னுடைய பெயர் சீமோன், உன் தகப்பனார் பெயர் யோனா என்று சொன்னார். மோசே சொன்னதை அவன் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்கள் மத்தியில் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்பதை. இங்கே ஒரு மனிதன் ஜீவத்தை காணாத ஒரு மனிதன் அவன் காண்கிறான். அவர் சொல்கிறார், உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்று. அவன் அச்சனமே அறிந்தான் இவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று. நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அவர்களுக்கு தீர்க்கதரிசியே இல்லை. இங்கே ஒரு மனுஷன் அவன் யார் என்று அவனுக்கு சொல்கிறான். அவரை ஏற்றுக் கொள்வதில் அங்கே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அந்த நாட்களிலே பிலிப்பு போய் நாத்தான் மேலே மரத்தின் கீழே கண்டு அவனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான். இயேசு சொன்னார், இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்று அவனை. அவன், ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். அவர் சொன்னார், பிலிப்புன் அழைப்பதற்கு முன்பாகவே அவனை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று. அவன் சொன்னான், ரபியினுடைய குமாரன், இருவரும் இஸ்ரவேலுக்கு ராஜா என்றார். அவன் அது என்ன என்று அறிந்திருந்தான். அதற்கு எந்த விதமான வியாக்கியானம் தேவையில்லை. சொல்லி இருந்தார். அதை விசுவாசிக்க ஜனங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். இந்த மனுஷன் பேசபுல், அவன் ஏதோ ஒரு விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் குறிச்சொல்லுகிறவன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஏசு அவர்களை நோக்கி பார்த்து சொன்னார், நீங்கள் இதை மனுஷகுமாரனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள், இது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்து இந்த காரியங்களை செய்யும் போது அதற்கு எதிராக நீங்கள் பேசுவீர்கள். ஆனால் இந்த உலகத்திலும் வரப்போற உலகத்திலும் அது உங்களுக்கு மன்னிக்கப்படவே மாட்டாது. அவர் இந்த நாட்களை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். நாம் காணத்தக்கதான இந்த நாட்கள் இருந்தால் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். நினைவிருக்கட்டும், அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மோசேயில் இருந்தார். அது இயேசு கிறிஸ்து தாவீதுக்குள்ளாய் இருந்தார். தாவீது ராஜாவானவர் புறக்கணிக்கப்பட்டவராக மலையின் உச்சிக்கு ஏறி போய் கொண்டிருக்கும் போது அவன் எரிசலமை பார்த்து அழுது கொண்டிருந்தான். அது வேறொன்றும் அல்ல, கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருக்கிறது. என்றால் 800 ஆண்டுகளுக்கு பிறகு தாவீதின் குமாரன் அந்த பொலிவர் மலை மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த எரிசலமை குறித்து அவர் அங்கே அழுதார். அவர் எரிசலமே எரிசலமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டுகிறது போல எத்தனையோ முறை நான் உன்னை கூட்டினேன், ஆனால் நீயோ செவி கொடுக்கவில்லை என்று அவர் சொன்னார். யோசேப்பு அங்கே சிறைச்சாலையில் இருக்கும் போது அது இயேசுவாயிருந்தார். அவன் 30 வெள்ளி காசுக்காக விற்கப்பட்ட போது அது இயேசுவாயினான். அவன் அங்கே போர்த்துபாவை மனிதனாக இருந்த போது அங்கே அவன் இயேசுவாயிருந்தான். அவன் பாவனை வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்து எக்காலம் முழங்கே அவன் எழுமி வந்த போது முழங்கால்கள் யாவும் அவனுக்கு முழங்கினது. அது இயேசு. யோசேப்பின் மூலமாய் அல்லாமல் ஒருவரும் பாவனை சந்திக்க முடியாது. அதே விதமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது. இடையிலாகவும் பாவனையாகவும் தீர்க்க தரிசனமாய் ஒடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுதல் இயேசுவே. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்ட யாவற்றையும் நிறைவேற்றி இருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருந்தார். இதற்கு எவ்வித வியாக்கியானமும் தேவையில்லை. கண்டபோது அவன் வணங்கி, நீ இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். நாங்களுமே அறிவோம், எந்த மனுஷனாலும் இப்படி செய்ய முடியாது. நிக்கிரேமு இரவிலே வந்து அதே காரியங்களை பரிசெய்து சொன்னால் என்றான். அவர்கள் அவ்வளவாய்த்தானே அவர்களுடைய மத ஆதிக்கத்தில் சிக்கியிருந்தபடினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. அவன் அங்கே தன் காரியங்களை வெளிப்படுத்தான். நாங்கள் யார் அந்த நாங்கள்? அந்த ஆலோசனை சங்கத்தை அவன் குறிக்கிறான். நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதவர் தேவனுமோடு கூட இல்லாமல் இந்த காரியம் செய்ய முடியாது என்று நாங்கள் அறிவோம் என்று சொன்னான். அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள், அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்களோ அதனோடு கூட அவ்வளவா இணைக்கப்பட்டிருந்தார்கள். தேவன் கடந்த 40 வருஷ காலமாக இந்த அமெரிக்கா தேசத்தானே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே அசைத்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீயும் ஒருத்தனமாக இன்றைக்கு அதற்கு பொறுப்பாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இப்படிப்பட்டதான வேறொரு காரியங்களில் தானே தங்களை சிக்கிக் கொண்டிருக்கிறபடினாலே இன்னொரு காலத்தினுடைய பொய் பிம்பத்தில் ஜீவிக்கிறபடினால் காரியம் என்ன? எல்லாரும் ஒரு மெத்தடிஸ்ட் ஆகவோ, பாப்டிஸ்ட் ஆகவோ, பிரஸ்பீடியன் ஆகவோ, லூத்தரன் ஆகவோ அல்ல ஏதோவாக இருக்க விரும்புகிறார்கள். பாருங்கள், அது இன்னொரு காலத்தினுடைய பிம்பம். அவர்கள் மோசேயின் காலத்தினுடைய பிம்பத்தில் ஜீவித்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் மோசேக்கு சீஷர்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், நீங்கள் மோசேயை அறிந்திருப்பீர்கள், ஆனால் என்னையும் அறிந்திருப்பீர்கள். என்றால் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறான். நீங்கள் லூத்தரை அறிந்திருப்பீர்கள், ஆனால் இந்த காலத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் மெத்தடிஸ்ட் அறிந்திருப்பீர்கள், ஆனால் இந்த காலத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் இந்த காலத்தை குறித்து எழுதியிருக்கிறார். வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இந்த காலத்தில் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதற்கு யாரும் வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே தகாரியங்களை வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் தாமே அதை வியாக்கியானித்துக் கொண்டிருக்க, ஏனென்றால் அவர் மட்டும்தானே அதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் தானே அவர் ரூபகாரப்படுத்தக்கூடிய காரியங்களை தான் அவர் சொல்லுகிறார். அதுவே அவருடைய வியாக்கியானமாயிருக்கிறது. பரிசுத்த யோவான் 14:12 இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அவர் அதை சொன்னாரா? சரிதான். அதற்கு ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. யாராவது அந்த கிரியை செய்யும் போது அது தேவன் நிச்சயமாக. அவர் அதில் சொல்லியும் இருக்கிறார், லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்கள் நடக்கும் என்று. இயேசு அதை சொன்னார். அவர் அதை சொன்னாரா? நிச்சயமாக அவர் அதை சொன்னார். அதற்கு என்னவித வியாக்கியானமும் தேவையில்லை. அவர்கள் அப்படியான அர்த்தம் என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதுதான். லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களில் நடக்கும். லோத்தி நாட்களை குறித்து என்ன? நாம் சற்று பின்னாக போய் என்ன சம்பவத்தை இந்த காரியங்களை நாம் பார்ப்போம். அங்கே மூன்று விதமான ஜனங்கள் இருந்தார்கள். லோத்தி நாட்களிலே விசுவாசி, போலி விசுவாசி, அவிசுவாசி. அது எந்த ஒரு கூட்டத்திலும் காணப்படும் அதே காரியம் தான். அங்கே சோதனை ஜனங்கள் தானே அவிசுவாசி என்று நாம் கண்டறிந்தோம். லோத்தை பார்க்கும் போது அவன் போலி விசுவாசி, ஆபிரகாமோ விசுவாசியாக இருந்தான். வாக்குத்தமானது உறுதிப்படுத்தது அவனுக்கு மட்டும்தானே. வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனை எதிர்நோக்கி இருந்தவன் அவன் தானே. வாக்குத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவன் அவன் தானே. ஆமன் என்று சொல்லும் போது நான் எனக்கு ஆமன் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆமன் என்றால் அப்படியே ஆக கடவுள் என்ற அர்த்தம். அது சரி. ஆபிரகாம் சோதோமில் இல்லை. ஆபிரகாம் அங்கே மேலாக சோதோமுக்கு புறம்பாக இருந்தான். இன்றைக்குள்ள ஆவிக்குரிய சபைக்கு அவன் ஒரு பாவனையாயிருந்தான். இன்னும் சோதோமில் இருக்கின்றதானே தாமரை சபைக்கு பாவனையாக லோத்திருந்தான். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது சோதோமின் பாவங்களினாலே நீதிமானாக லோத்தினுடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் வருந்தினது என்று. ஏன் அவனுக்கு எழுத்து நிற்கத்தக்கதானே ஒரு தைரியம் இல்லாமல் போயிற்று. அங்கே சபையிலே இன்றைக்கு ஒரு அருமையான மனுஷன் உட்கார்ந்து கொண்டு அங்கே ஸ்திரீகள் அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு மனுஷர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறார்கள். அவர்களின் அங்கத்தினர்கள் ஓய்வு நாளிலே தேவனை ஆசரிக்காமல் பலவித விளையாட்டுகள் ஈடுபடுவதையும், உல்லாச சுற்றுலாக்களிலும் நேரம் செலவிடுதலையும், நீந்தி விளையாடுவதையும், காட்சிகள் டெலிவிஷன் படக்காட்சிகளை ரசிப்பதையும் காணத்தான் செய்கிறார்கள். அங்கே புதன்கிழமை இரவுகளை வீட்டிலே உட்கார்ந்து டெலிவிஷனை பார்த்துக் கொண்டு சபைக்கு போகாமல் இருக்கிறார்கள். அதை குறித்து சொல்ல வேண்டும் போல் உணர்கிறார்கள். ஆனால் நிர்வாகம் அவர்களை வெளியே தள்ளிவிடும். காரியம் என்ன? அங்கே மறுபடியும் லோத்து தன் ஜன்னல் வழியாக அங்கே பாவத்தை பார்க்கிறான். அவனது பாவம் என்று எடுத்து கூற பயப்படுகிறான். ஆபிரகாம் அந்த குழப்பத்திற்குள்ளாக இல்லை. அவன் அதற்கு புறம்பாக இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய சபைக்கு பாவனையாக இருக்கிறான். கடைசி நேரத்தில் வானத்திலிருந்து அக்னி விழுவதற்கு முன்னர் என்ன நடந்தது என்று கவனியுங்கள். அவர்கள் புறஜாதியார்கள். ராஜ்யங்கள் உடைக்கப்பட்டு சுத்தரிக்கப்படும் போது புறஜாதியாரின் உலகின் மீது விழப்போகும் நெருப்பிற்கு முன் அடையாளமாக இருக்கின்றது. பூதங்கள் வென்று உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அது கடைசி காலத்திற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த காரியத்தை உருவகப்படுத்தி பார்ப்போம். இங்கு ஆபிரகாம் ஏற்கனவே சோதோமிற்கு வெளியே காணப்படுகின்றான். ஆனால் லோத்தோ இன்னுமாக சோதோமில் காணப்படுகிறான். ஒரு ஆச்சரியமான சம்பவம், ஒரு பகலின் உஷ்ணமான வேளையிலே மூன்று புருஷர்கள் தன்னை நோக்கி வருவதை சுமார் 11 அளவில் அவன் கண்டான். அபிரகாம் அங்கே ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து அவன் இளைப்பாறிக் கொண்டிருந்தான். ஏதாவது அது மத்தியான நேரமாக இருக்கிறது. மூன்று சாதாரண மனிதர் அங்கே வருகிறதை அவன் கண்டான். அங்கே அந்த மூன்று மனிதரை குறித்து ஏதோ காரியம் இருக்கிறது. அதே அவனுக்குள்ளாக மணிவோசை அடித்தது. அவர் ஜனங்கள் மத்தியில் வரும்போது அவர்களுக்குள்ளாக அங்கு ஒரு மணி யோசை எழும்புகிறது. அவர்கள் அதை அறிவார்கள். அங்கு ஏதோ காரியம் அவர்களுக்கு அதை அறிவிக்கிறது. அங்கே நிறுவனமும் இருக்கிறது. அபிரகாம் அவர்களுக்கு முன்பாக எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்திலே சாய்ந்து கொண்டிருங்கள் என்றான். அவன் திரும்பி மாட்டு மந்தைக்குள்ளாக ஓடி ஒரு இளங்காளையை கொண்டு வந்து அது வேலைக்காரத்தில் கொடுத்து இதை அடித்து சமை என்று சொன்னான். அவன் பின்னாக இருக்கும் கூடாரத்துக்குள்ளாக ஓடி சாரலத்தில் நீ சீக்கிரமாய் மூன்று படி மா பிசைந்து அப்பன் சுடு அவர்களை அவன் கொண்டு வந்து அவர்களுக்கு அங்கே பரிமாறினான். அவர்கள் அங்கே உட்கார்ந்து புசித்துக் கொண்டிருக்கிறார். அவன் அங்கே கவனித்த காரியம் என்னவென்றால், அந்த மனிதன் சோதோமை நோக்கி பார்த்துக் கொண்டே
இருந்தான்.
அவர்களில் இரண்டு பேர் சோதோமை நோக்கி போனார்கள், இரண்டு பேர் சோதோமுக்கு போனார்கள். இதை காண தவறாதீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னதைதான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இரண்டு பேர் சோதோமுக்கு போய் லோத்தை வெளியே கொண்டு வரும்படியாய் போனார்கள். அங்கே ஆயத்தமா இருக்கிறதை வெளியே கொண்டு வரும்படியாக அந்த இரண்டு பேர் அங்கே சோதோமுக்கு போனார்கள். அங்கே போய் அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் அங்கே ஆபிரகாமோடு தங்கிவிட்டார். அவர் என்ன அடையாளத்தை செய்தார்? அவர்களுக்கு அங்கே ஒரு அடையாளம் உண்டாயிருந்தது. அங்கே சோதோமை ஜனங்கள் தானே குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எப்போதுமே அவிசுவாசியின் கண்களை குருடாக்குகிறதா இருக்கிறது. இங்கே என்ன சம்பவத்திற்கு கவனியுங்கள். அங்கே ஒருவர் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்று கொண்டுதானே அங்கே ஒரு அடையாளத்தை அவர் காட்டுகிறார். சரித்திரத்தையோ வேற வாக்கியங்களையோ ஆராய்ந்து பார்க்கின்ற எந்த சரித்திரக்காரனானாலும் நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? சபை காலத்திலோ உலகத்திலுள்ள சபைகளின் மத்தியில் உள்ள கட்டப்பட்ட ஸ்தாபனங்களின் மத்தியிலோ இப்படி ஒரு மனுஷன் சுவிசேஷத்துடன் சென்றது உண்டா? ஆபிரகாம் ஆம் என்று பெயர் முடிவுடன் இதற்கு முன்னர் எப்பொழுதாவது ஒரு மனிதன் வந்ததுண்டா? ஆனால் இன்றைக்கோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு உண்டு. கிரகம் அது சரி, அங்கே போய் அவர்களை வெளியே அழைக்கின்றது. அவன் ஒரு அற்புதமான வேலை அதன் மூலமாக செய்கிறான். கிரகம் வெள்ளி கிரகம் தேவனுடைய ஊழியக்காரனாக ஸ்தாபனங்கள் அரசியல் இவைகளின் மத்தியில் அடித்து நொறுக்குகிறார். அன்று நாள் அவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும்படியாக அழைத்த போது அவர் அப்படியே வேண்டாம் என்று நிராகரித்தார். அதற்காக தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஏன்? அந்த விஸ்கி கம்பெனிகள் எல்லாவற்றினாலும் அவன் முதல் படியே எடுத்து வைத்திருக்க முடியாது. இந்த சிகரெட் கம்பெனிகள் விஸ்கி கம்பெனிகள் தானே அநேக கோடிக்கணக்கான செலவு செய்து அங்கே அவரை தள்ளிவிட்டிருப்பேன். என்றால் அவர் வந்தால் அவர்கள் யாவரையும் அவர் அங்கே இல்லாமல் பண்ணி போடுவார். ஆறுங்கள், அவர் அங்கே சோதோமிய ஜனங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். சரியாக அதுவே. ஆனால் நினைவிருக்கட்டும், அங்கே ஆபிரகாமோடு இன்னொரு மனிதன் வேறொரு மனிதன் அவனோடு தங்கியிருந்தார். இன்றைக்கு இருக்கிறதானே நவீன சுவிசேஷங்கள் பிரசங்கிக்க போகிறார்களே, அது போன்ற இரண்டு பேர் அல்ல. கவனியங்கள், அங்கே ஒருவர் ஆபிரகாமோடு தங்கிவிட்டார், இரண்டு பேர் தானே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். அந்த ஆபிரகாமோடு தங்கியிருந்த அந்த ஒருவர் தானே ஒரு அடையாளத்தை செய்தார். கவனியங்கள், அங்கே அவருடைய பெயர் ஆபிராம், அவருடைய மனைவியின் பெயர் சாராய். அதற்கு ஒன்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக தேவன் தாமே அவர்களுக்கு முன்பாக தோன்றி நான் உங்கள் பெயர்களை மாற்றுகிறேன், ஆபிராம் அல்ல நீ ஆபிரகாம். அங்கே ஆங்கில எழுத்தின்படியாக GRAHAM என்று சொல்லும் போது ஆறு அச்சரங்கள் அங்கே இருக்கிறது மனிதன். ஆனால் ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு அச்சாரத்தின்படியாக பார்க்கும் போது ஏழு அச்சரங்கள் அங்கே இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சபையான இந்த ஆபிரகாம் இடத்திலே அங்கே ஒரு மனுஷன் தானே அவனிடத்தில் வந்தார். அதை நீங்கள் கவனிங்கள் என்ன சொன்னார் என்று, அவர் இடத்திலே ஆபிராம் அல்ல ஆபிரகாம் என்று சொன்னார். உன்னுடைய மனைவி ஆகிய சாரா அல்ல சாரா எங்கே என்று அவர் கேட்டார். கவனியங்கள், அவர் என்ன சொன்னார் என்று, உனக்கு பின்பாக இருக்கிற கூடாரத்திலே அவள் இருக்கிறார் என்று சொன்னார். அவர் நான் உன்னை சந்திக்க போகிறேன், நான் உன்னை சந்திக்கத்தான் போகிறேன் என்று சொன்னார். அங்கே பாருங்கள், தனிப்பட்ட பிரதிபெயர் நான். அங்கே ஒரு வாக்குறுதி தானே அவரிடத்தில் அவர் பண்ணுகிறார். அது தேவன். அவர் சொன்னார், நான் உன்னை சந்திக்க போகிறேன் என்று. நாம் எல்லாரும் புரிந்து கொண்ட வண்ணமாகத்தானே சாரானவர் தன் இருதயத்திலே அதை குறித்து அவர் நகைத்தார். அவர் சொன்னார், என் வயதான மனைவியா, 100 வயதான என்னுடைய கணவனா, என் ஆண்டவனா? அதை ஆபிரகாம் அவர் சொன்னார். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு எங்களால் இனி இன்பம் ஏற்க முடியாது. நானும் வயதா சென்றவளா இருக்கிறேன், அவரும் வயது சென்றவர். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க முடியாது. அப்படியானால் எப்படி இதுங்களுக்கு இருக்க முடியும் என்றால், அந்த மனிதன் தேவன் மாம்சத்தில் வந்தவராய் சாரால் ஏன் சந்தேகப்பட்டு இந்த காரியங்கள் நிமித்தமாக நகைத்தார்? இங்கே பின்னாக எனக்கு பின்னால் இருக்கிற கூடாரத்திலே கவனியங்கள், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட உயிர்த்தி உடையவராக இருந்தார் இல்லவா? அவர் குடும்ப ஜனங்களை நோக்கி பார்த்து அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் பேதுருவை பார்த்து அவன் யார் என்று, அவருடைய தகப்பனான பெயர் யார் என்று சொன்னார். அதே விடமாக நாத்தான இடத்திலும் திருத்தண்டையிலே காணப்பட்ட அந்த ஸ்திரீயிடத்திலும் அவர் தாகத்துக்கு தா என்று கேட்ட போதும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அவள் அவரிடத்தில், ஐயா உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லையே, இங்கே யூதர்களுக்கும் சமாதிகளுக்கும் எந்த விதமான பழக்க வழக்கம் இல்லையே என்றார். அவர் சொன்னார், நீ மட்டும் உங்களிடத்தில் பேசுகிறது யார் என்று அறிவாயானால் நீ அவரிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்டிருப்பாய் என்றார். இந்த விதமாக சம்பாஷணையா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் போது அவர் சொன்னார், நீ போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னார். அவர், நீ நன்றாய் சொன்னாய், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அவர், ஐயா இங்கே அந்த ஆச்சாரியர்கள் அந்த ஆலோசனை சங்கம் இன்னொரு காலத்தில் பொய்யான பிம்பத்தில் ஜீவிக்கின்ற இவர்களுக்கும் இவளுக்குள்ள வித்தியாசத்தை இங்கே நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை பார்த்து இடிப்பிசாசு என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அவர்களுக்கு இருந்தபடினாலே. ஆனால் இந்த ஏழை ஸ்திரியான என்ன செய்தால் பாருங்கள், அவளுக்குள்ளாகத்தானே அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. அவள் அந்த காரியங்களை குறித்து தானே மிகவும் தோர்ந்து களைத்து போயிருந்தாள். ஆனால் தெரு வீதியிலே தானே அவள் ஒரு விபச்சாரியாய் சென்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அந்த காரியத்தை கண்டபோது அவள் சொன்னாள், ஐயா நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றால், எங்களுக்கு 400 வருஷங்களாக தீர்க்கதரிசியா இருந்ததில்லை, ஆனால் ஒன்று நாங்கள் அறிவோம், மேசியா வந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று. ஓ என்ன, அங்கே ஆழத்தில் பதிவிருந்த அந்த வித்தானது ஜீவனுக்குள்ளாக குறித்தெழுப்பினது. ஏன் அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. இயேசு சொன்னார், உன்னிடத்தில் பேசுகிற நான் தானே அவர் என்றார். அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. அவன் அற்புதத்தை செய்து தான் தானே மேசியா என்பதை அங்கே அவர் எடுத்து காட்டினார். அங்கே காரியங்களுக்கு எல்லாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண காரியங்களுக்கு எல்லாம் அவர் அங்கே சாட்சியாய் பகன்றார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியில் எழுப்பி பண்ணுவார் என்று மோசே சொன்னார். அது என்ன வேத வார்த்தையின் ரூபகாரணமாக இருக்கிறது. அவள் ஊருக்குள்ளே ஓடி போய், இங்கே வாருங்கள், ஒரு மனுஷனை நான் பார்த்தேன், அவனை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். இவர் அவர் அல்லவா, நான் செய்த எல்லா காரியங்களும் எனக்கு எடுத்து சொன்னார். தன்னுடைய முதுகுக்கு பின்னால் இருந்த கூடாரத்திலே சாரால் இருந்து கொண்டு தன் இருதயத்தில் என்ன சிந்தித்தால் என்பதை எடுத்து சொன்ன அந்த மனிதன் அவரே இயேசு கிறிஸ்து என்பதை கவனியுங்கள். நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கதாயும் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அது வார்த்தையாக இருக்கிறது. தீர்க்கதரிசியானவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் அந்த வார்த்தை அவனோடு கூட வருகிறது. அவன் தானே அந்த காலத்துக்கான வார்த்தையாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சிந்தனைகளை அவன் வகையறுக்கிறான். அது இயேசு கிறிஸ்துவிலே நடந்தது. ஏனென்றால் அவன் தானே வார்த்தையின் முழுமையுமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதோமின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று. ஒரு மனுஷனுக்கு உருவத்தில் தேவனுடைய ஆவியானது பூமியின் மேல் வரும்.
God manifested in human flesh.
தேவன் மனித மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். உங்களால் அதை காண முடிகின்றதா? சோதோமே மனித மாம்சத்தில் தேவன் செய்த அதே காரியங்களை மீண்டும் செய்வார். நினைவிருக்கட்டும், அவர்கள் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட குமாரன் வர காத்திருந்தார்கள். சரியாக இதற்கு பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வந்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பாக ஆபிரகாமின் குழுவும் சோதோமும் கண்ட கடைசி அடையாளம் அதுவே. அது நீங்கள் கவனித்தீர்களா? இப்போது ஆவிக்குரிய சபையானது அந்த வேளைக்கு வந்துவிட்டது. சிலர், சகோதரர் என்ன அது தேவன் என்று நீர் சொல்லுகின்றீரா என்று கேட்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அது தேவன் என்று. இதற்கு ஏதும் வியாக்கியானம் தேவையில்லை. அவர் ஏழையுமாக இருக்கிறார். ஆபிரகாம் அவரிடம்தான் அவரை அழைத்தான். எந்த ஒரு வேதவாசிக்கும் யாவருக்கும் அது தெரியும். ஏழையும் எல்லாவற்றையும் தன்னில் தானே கொண்ட ஒருவர். அவரே முந்தினவரும் பிந்தினவரும் தொடக்கமும் முடிவுமானவராய் இருக்கிறார். ஏழையும் ஆபிரகாம் அவரை ஏழையும் என்று அழைத்தான். எபிரே பாஷையில் பெரிய எழுத்துக்களில் தேவன் என்று உள்ளது. ஏலோயிம் ஆதியில் இருந்தது போன்று தேவன் ஏலோயிம். மனித ஆடுகளை அணிந்து கொண்டு மனித ஆகாரத்தை புசித்துக் கொண்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட ஏலோயிமாக அவர் இருந்தார். ஆமென். தேவன் ஜனங்கள் மத்தியில் மனித மாம்சத்தில் இந்த கடைசி நாட்களில் தோன்றுவார் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆமென். இயேசு, நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றும், சோதோமை நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்றும் சொன்னார். ஆமென். அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. அதற்கு நிறைவேறுதல் தான் அவசியமாக இருந்தது. அறிதானதற்கு தேவை. ஆமென். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தலைகளை வணங்குவோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்தை உம்முடையே தருகிறோம். நீரே அவைகளை கூறினீர், நீர் அவைகளை வாக்கு பண்ணினீர். உம்முடைய வார்த்தையை உம்மாலை அன்றி வேறொருவராலும் ஜீவிக்க செய்ய முடியாது. வெளிச்சம் உண்டா கடவுது என்றீர். வெளிச்சம் உண்டானது. இது யாரும் வியாக்கியானப்படுத்த தேவையில்லை. அது அப்படியே சம்பவித்தது. நாங்கள் குறிப்பிட்டபடி ஒரு கன்னிகை கேட்பவர் யாவால் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். கன்னிகை கேட்பவரியானால் ஒரு வியாக்கியானம் இதற்கு தேவையில்லை. அவள் கர்ப்பமானால் அதுதான் சம்பவித்தது. அவர் வரும்போது அவர் பெத்லகேம் என பிறப்பார் என்று நீர் சொன்னீர். யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அவர் என்ன செய்வார் என்றும், சிலுவையின் மீது என்ன கூறுவார் என்றும், அவர் எப்படி குற்றப்படுத்துவார் என்றும், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் ஊடுருவோம் என்றும் அறிவித்தீர். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம். தாவீதும் கூட, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று கூறினான். மூன்றாம் நாளில் அழிவான சரீரத்தை தொடும் 72வது நேரத்திற்கு முன்பு அவர் உயிரோடு எழும்புவார் என்று உம்முடைய வார்த்தை கூறிட்டு, அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதை இன்னும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது நிறைவேறிட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர், இதோ நான் உலகத்தின் முடிவை பரிந்து உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கூறினார். இன்றிரவு நீர் இங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எப்பொழுதும் இருந்தது போன்று இன்றிரவு இங்கே நீர் அவ்வளவு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறீர். கண்களும் கைகளும் கால்களும் வாய்களும் ஆத்துமாக்களும் சரீரங்களையும் எடுத்து உபயோகப்படுத்தி உம்மை வெளிப்படுத்தி காட்டும்படியாக அவைகளை மட்டும் நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர். ஜீவிக்கின்ற இயேசு எங்கள் மத்தியிலே ஜீவிக்கின்றதை நாங்கள் காணும்படியாக தேவனே எங்களை சுத்திகரியும். அவர் வரட்டும். அந்த நாளிலே தாகமுள்ள கேக்குகள் வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னது போன்றதான அப்பொழுது நிறைவேறுதலுக்கு வரும். அவர்கள் அவரை பார்த்தான் ஆக வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது என்ன ஒரு உணர்ச்சி அடைந்திருப்பார்கள். தேவனே, இன்று நீர் மாறாதவராயிருக்கிறீர். காண வேண்டும் என்ற பசி எங்களுக்கு இருக்குமானால் காண்போம் என்று நீர் வாக்களித்துள்ளீர். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. அவிசுவாசிகள், நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்றீர். நீர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். கர்த்தாவே, வார்த்தையானது உரைக்கப்பட்டாயிற்று, எழுதப்பட்டாயிற்று. தேவனுடைய மகிமைக்காக அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதை காட்டும்படியாக இப்பொழுது அது நிறைவேறட்டும். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெப வரிசையை அழைக்கப் போகிறேன். 1 முதல் 100 எண்கள் முடிவுள்ள ஜெப அட்டைகளை கொடுக்கப் போவதாக பில்லி கூறினான் நினைக்கிறேன். அவன் இப்பொழுது இங்கில்லை. ஜெப அட்டையின் எண் என்ன? யாராவது ஒருவர் உங்கள் அட்டையின் பின்புற நோக்குங்கள். அதில் ஒரு எண்ணும் ஏபிசிடி போன்ற அச்சரம் ஒன்றும் எழுதப்பட்டிருக்கும். அது என்ன? ஏவா, சரியா? இப்பொழுது நாம் ஏ வரிசையில் 1, 2, 3, 4, 5 இங்கு வந்து நில்லுங்கள். ஏ நம்பர் 1, 2, 3, 4 4 அந்த என்னுடைய நிற்பது நான் காணவில்லையே. ஜெப அட்டை நம்பர் 4 1, 2, 3 ஒரு கால அவர்களால் எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் ஜெப அட்டையை பாருங்கள். அவர்கள் அந்த அட்டை வைத்திருந்து எழுந்து நிற்க முடியாமல் இருக்கலாம். சீக்கிரமாக, அதோ அவர். 4, 5 ஜெப அட்டை நம்பர் 5 6, 7, 8, 9, 10, 11, 12 உங்கள் நம்பரை கூப்பிடும் போது இங்கு வர தொடங்குங்கள். நம்பர் 1, 2, 3 இந்த பக்கம் பாருங்கள். ஜெப அட்டை நம்பர்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இங்கு வந்து உங்கள் இடங்களில் வரிசையாக நில்லுங்கள். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 யாருக்காக இணைந்திருக்க முடியவில்லை என்றால், பின்பாகத்தில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் ஒரு வாலிபனை நான் காண்கிறேன். மகனே, உன் நண்பர் கூப்பிட்டு உன்னால் இங்கு வர முடியாவிட்டால் உன் கையை மாத்திரம் உயர்த்தி அப்பொழுது நாங்கள் உன்னை இங்கே கொண்டு வருவோம். புரிகின்றதா? யாதியாய் உள்ளவங்கள் எத்தனை பேருக்கு ஜெப அட்டை இல்லை? எங்கிருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். இங்கு ஒருவர் இருக்கிறார், உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர்களை அவர்கள் ஒன்று சேர்க்கும் நேரத்தில் அவர் நேற்று மின்றி மென்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்கள்? இந்த போதைகளை கவனியுங்கள் சகோதரரே. நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடிய பிரதான ஆசாரியர் அவர் என்று வேத வாக்கியம் இன்று எடுத்திருக்கிறது அல்லவா? அது சரியா? அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடிய பிரதான ஆசாரியரே அவர். அவர் நேற்று மென்று மறந்தவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகின்றதை உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியானால் இன்றைக்கு அவர் எப்படி கிரியை செய்வார்? நேற்று அவர் எப்படி கிரியை செய்தாரோ அப்படியே இன்றும் அவர் கிரியை செய்ய வேண்டும். அது சரியா? இன்றும் அவர் எங்கிருக்கின்றார்? மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரோ தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள இக்கட்டிடத்திற்குள் இருக்கிறார். கவனியுங்கள், இங்கே பாருங்கள். ஒரு நாள் ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது என்ன நேர்ந்தது? அவளிடம் ஜெப அட்டை எதுவும் இல்லை, ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது இயேசு திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்றார். பேதுரு அவரை கடிந்து கொண்டான். ஆண்டவரே, அது அவ்வளவு புத்தியுள்ளதாக தென்படவில்லையே. ஏன், எல்லாருமே உம்மை தொடுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றீரே என்றார். அவர், நான் பலவீனமாக ஆனதை அறிந்திருக்கிறேன் என்றார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? என்னிடத்திலிருந்து வல்லமை, அதாவது பேலன் புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்றார். நான் பலவீனம் அடைந்தேன், யாரோ ஒரு வித்தியாசமான தொடுதலினாலே தொட்டார்கள். அவர் திரும்பி ஜனக்கூட்டத்தை பார்த்து அந்த விசுவாசத்தின் வாய்க்காலை கண்டுபிடித்தார். அங்கிருந்த எல்லோருமே அவர்கள் கைகளை அவர் தோளின் மீது போட்டு, ஓ ரபி, நாங்களுமே விசுவாசிக்கிறோம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அங்கிருந்த யாரோ உண்மையாகவே விசுவாசித்தார்கள். அவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமடைந்து விட்டதாக விசுவாசித்தாள். ஏனெனில் அவிதம் செய்ய முடிந்தால் அவள் சுகமடைவாள் என்று தன் இருதயத்தில் எண்ணினாள். அவர் திரும்பி அவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜனங்களை பார்த்துக் கொண்டே இருந்தார். அவர் அவளுடைய பெரும்பாடு நின்று போனது என்றும் அவள் சுகமாகி விட்டாள் என்றும் அறிவித்தார். சரியா? அந்த ஜனங்கள் மத்தியில் அம்முறையில் தான் அவர் நடந்து கொண்டார். அவர் மரித்துவிடவில்லை என்று நான் உறுதி கூறுகின்றேன். அவர் எப்பொழுதும் போல இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். சோதோமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு கூறினதாக வேதம் உரைக்கின்றது. கவனியுங்கள், தேவன் எத்தகைய வரங்களை இங்கே கொண்டிருந்தாலும் அதற்கு பதிலளிக்க ஏதாவது ஒன்று ஜனங்களிடையேயும் இருக்க அவசியமாயுள்ளது. அவர் ஒரு பட்டணத்திற்கு சென்றதாகவும் அங்கிருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக காரியங்களை செய்ய முடியவில்லை என்றும் வேதம் கூறுகின்றது. அது சரியா? இன்றைக்கும் அதுபோன்றே உள்ளது. நீங்கள் அவர் பேரில் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அவரை விசுவாசிப்பது அவசியம். நீங்கள் அவரை வெறுமன விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒரு வழி மாத்திரமே உள்ளது. ஜெபவரிசை ஆயத்தமாய் உள்ளதா? அடுத்த 10 நிமிடங்களுக்கு எல்லாரும் பயபக்தியாயிருங்கள். என்னால் அங்கு வர இயலுமோ என்று எனக்கு தெரியாது. சுமார் 25 அல்லது 30 பேர் அங்கு நின்று கொண்டிருக்கின்றனர். இந்த ஜெபவரிசையில் நின்று கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் அறிமுகம் இல்லாதவன் என்று நீங்கள் அறிவீர்கள். உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அது உண்மையானால் கை உயர்த்துங்கள். ஜெபவரிசையில் நின்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இங்குள்ள மற்றவர்கள் உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அறிந்திருக்கிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள் நண்பனே, இதுதான் நான் கூற முயல்கிறேன். இதுதான் அது. மேடையின் மேல் உள்ள அத்தனை போதகர்களும் கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தை செய்திருக்கிறார். அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது நிறைவேறும்? கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பு. சரியா? அப்பொழுதுதான் அது நிறைவேறும். இன்றைக்காக தீர்க்கதரிசனம் ஒலிக்கப்பட்டுள்ள வார்த்தை அதுவே. லூத்தரின் வெளிச்சம் அல்ல, வெஸ்லியின் வெளிச்சம் அல்ல, பெந்தேகோஸ்தின் வெளிச்சமும் கூட அது இல்லை. அது வீதியின் மேலே சென்று விட்டது. இப்பொழுது லூத்தருடையது சரிதான், மெத்தடிஸ்டினுடையது சரிதான், பாப்டிஸ்டினுடையது சரிதான், பெந்தேகோஸ்தினுடையது அருமையானது. எல்லா ரகங்களும் இன்றிடவு இங்கு உள்ளனர். அது தனிப்பட்ட நபர்களை அல்ல. நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டும் லூத்தரை பற்றி ஒன்று கூற முடியாது, ஏனெனில் அவன் பரிசுத்தமாக்கப்படுதலில் நம்பிக்கை கொண்டிருக்கிறான். லூதரன் அதை விசுவாசிப்பதில்லை. பாருங்கள், வெள்ளை கோத்திரம் நீங்கள் பரிசுத்தமாக்குதல் போன்ற காரியங்களை குறித்து கூற முடியாது, ஏனெனில் அவர்கள் வரங்கள் புதுப்பிக்கப்படுதலை கொண்டுள்ளனர். அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். இல்லை, அதை காட்டிலும் அதிகமானதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், அதுதான் நமக்கு இருந்த கடைசி சபை காலம். இதற்கு பிறகு வேறு சபை காலம் இருக்காது என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் ஒரு சிறு கூட்டம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். பாருங்கள், அதுதான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கடைசி அடையாளம் என்ன நினைவு கூறுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி இருக்கும் ஜனங்கள் நாம். உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கிறிஸ்துவுக்கு இருப்பதனால் நீங்கள் ஆபிரகாமை வித்து என்பதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அப்படியானால் ஆபிரகாமின் வித்தே உன்னுடைய அடையாளத்தை ஏற்றுக்கொள். அது எங்கோ பாபிலோனில் இல்லை, அது ஸ்தாபித உலகத்தில் இல்லை, அது இங்கே அந்த குழப்பத்தில் இல்லாத உங்கள் மத்தியில் இருக்கின்றது. அதை விசுவாசியுங்கள். இங்கு ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் எனக்கு முற்றிலும் அறிமுகம் இல்லாதவள். ஏறக்குரிய என் வயது, என் ஜீவியத்தில் அவளை நான் கண்டதே இல்லை. அவளுக்கு வியாதி இருக்குமானால், அவளுடைய வியாதியை என்னால் சுகப்படுத்த முடியுமானால் நான் சுகப்படுத்துவேன். அவளை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. சில நிமிடங்களுக்கு முன்பு அவள் தன் கையை உயர்த்தினதை நீங்கள் கண்டீர்களா? அவளை நான் கண்டதே இல்லை. அவள் வெறுமனே அங்கு நின்று கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீ. இன்று அவர்கள் ஜெப அட்டைகளை கொண்டு வந்து அவர்களை ஒன்றாக கலக்கி ஜனங்களை கொடுத்தார்கள். இங்குள்ள ஒருத்தருக்கு நம்பர் 1, பின்னால் உள்ளவர்களுக்கு நம்பர் 10, நம்பர் 15, நம்பர் 7, இப்படியாக அவை கலந்துள்ளன. ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னிலையில் அவை இவ்விதமே கலந்து கொடுக்கப்படுகின்றன. அவர்களை நாங்கள் கூப்பிடும் போது அவர்களை எல்லா இடங்களிலும் இருந்து கூப்பிடுகிறோம். புரிகின்றதா? உங்களுக்கு ஜெப அட்டை அவசியம் கூட இல்லை. அங்கு உட்கார்ந்து கொண்டு விசுவாசித்தால் மாத்திரம் போதும். உங்களை தட்டி எழுப்பி நீங்கள் வாழும் மணி நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள். புரிகின்றதா நண்பனே? அது ஏறத்தாழ முடிந்து விட்டது. மூடியும் தருணத்தில் உள்ளது. ஆபிரகாமின் தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பியிருந்தால், ஆபிரகாமின் காலத்தில் இருந்த அதே அடையாளம் கடைசி நாட்களில் காணப்படும் என்று அன்று இயேசு வாக்களித்திருக்கிறார். அந்த தூதன், அது மாமிசத்தில் தோன்றிய தேவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு சற்று முன்பு ஆபிரகாமின் முன்னிலையில் இந்த அடையாளத்தை காண்பித்தார். இன்றைக்கும் அதுவே சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். நாம் அணுகுண்டுகளையும் தாபனங்களையும் எல்லாவற்றையும் அவர்களில் உள்ள குழப்பங்களையும் காணுகின்றோம். வெள்ளிகிரகமும் ஓரல் ராபர்ட்ஸும் அங்கிருக்கின்ற ஜனங்கள் யாவரையும் காண்கின்றோம். ஒருவர் பெந்தேகோஸ்தின் தூதுவர், மற்றவர் தாபனங்களின் தூதுவன். தூதுவனன் இருப்பதையும் நடக்கின்ற காரியங்களையும் அவர்கள் அந்த அடையாளத்தை நிறைவேற்றுவதையும் நாம் காண்கின்றோம். தாபனங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளவற்றில் வெள்ளிகிரகம் ஒரு முற்றிலுமான வேத பாண்டித்யம் பெற்றவர். ஓரல் ராபர்ட்ஸ் தெய்வீக சுகம் அளிப்பவர். சரியாக அப்படியே பெந்தேகோஸ்தினர். இங்கு பாருங்கள், ஆபிரகாம் சந்ததிக்கு வேறு ஏதோ வாக்குத்தம் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் ஸ்தாபனங்களின் மத்தியில் இருக்கின்றனர். ஆனால் ஸ்தாபனங்களுக்கு புறம்பாகவும் நடக்க வேண்டும். அதுதான் ஜனங்கள் ஒன்றாக கூடி சேர்க்கப்படுவது. அந்த நாளை இரவு வரை நிறுத்திக் கொள்வோம். கவனியுங்கள், இந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது. அவரிடம் என் முதுகை திருப்பிக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அவரிடம் ஏதாவது கூறினால் அது குடும்ப சம்பந்தமானதோ அல்லது பண சம்பந்தமாகவோ இருக்கலாம், அல்லது அது வியாதியாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது உண்மையா இல்லையா என்பதை அவள் அறிவாள். அன்று செய்ததையே இன்றும் அவர் செய்வாரானால் இயேசு கிறிஸ்து கடைசி நாளுக்கென வாக்களித்த தேவன் இங்கிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பீர்களா? முழு உலகமும் சோதோமின் நிலைமையை அறிந்திருக்கும் போது சோதோமில் இருந்த நிலையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீர்கள்? இன்றிரவு நான் உங்களிடம் கூறியது சத்தியம் என்று உங்களில் எத்தனை பேர் நம்புகின்றீர்கள்? அப்படியானால் பிள்ளைகளே, ஆபிரகாமின் சந்ததியாரே, தேவனை விசுவாசியுங்கள். அப்படியானால் நான் அந்த ஸ்திரீயின் முகத்தை நோக்கி மனோ தத்துவ வசியத்தின் மூலம் அல்லது நீங்கள் எப்படி அழைக்க விரும்பினாலும் சரி, நான் அவளை குறித்து அறிந்து கொண்டேன் என்னும் எண்ணம் உங்கள் மனதிலிருந்து அகன்றுவிடும். மனோ தத்துவ வசியத்தை பற்றி அறிந்திருக்கிறவர்களுக்கு அது அதனால் இல்லை என்றும் மேலான அறிவு உண்டாயிருக்கும். புரிகின்றதா? மனோ தத்துவ வசிய நிபுணர் சுவிசேஷ பிரசங்கம் செய்வதை நீங்கள் இதுவரை கண்டதுண்டா? மரித்தவர்களுடன் ஆவியுடன் தொடர்பு கொண்டுள்ளவர்கள் யாராயிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றும் என்று மாறாதவர் என்று அறிக்கை செய்ததை நீங்கள் இதுவரை கண்டதுண்டா? இல்லை. பாருங்கள், அது ஜனங்கள் மனதில் எழும் வெறும் கழுத்துக்கள். பாருங்கள், அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். அவர்கள் குருடராக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா? அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அது சரியா? துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியர், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், நல்லவரை பகைக்கிறவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வேலனை மறுதரிக்கிறவர்கள். இந்த இரு ஆவிகளும் மிக அருகாமையில் இருந்து கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள மஞ்சிக்கும் என்று மத்திய 24 இயேசு கூறவில்லையா? ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவது என்பது கூடாத காரியம். தொடக்கத்திலேயே அவர்கள் தேவனுடைய சிந்தையில் இருந்தவர்கள். அவர்கள் தேவனின் பாகமாய் இருக்கின்றனர். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே, நான் உண்மை குறித்து உண்மையை உரைக்கிறேன் என்பதை இங்குள்ளவர்கள் இன்றிரவு அறிந்து கொள்ளட்டும். அது நீர் ஆண்டவரே. எங்கள் சரீரங்களை உமது நாமத்தின் மகிமைக்காக நீர் உபயோகிக்க உமது ஊழியக்காரர்கள் தங்கள் சொந்த சிந்தனைகளை தாழ்மையுடன் புறம்பே தள்ளிவிட அருள் புரியும். தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வரம் என்பது என்ன? எதையோ எடுத்து அதிலிருந்து வெட்டி எடுத்து உண்டாக்குவதல்ல. இல்லை இல்லை, தேவன் உங்களை உபயோகப்படுத்த உங்களை நீங்கள் எப்படி வழியிலிருந்து ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே அது. உங்களை நீங்கள் ஒதுக்கி விடுவது வரம். அப்பொழுது தேவன் உங்களை உபயோகிப்பார். எனக்கு பின்னால் உள்ள இந்த ஸ்திரீ சுகம் பெறாவிட்டால் இப்பொழுதே மறித்து போவாள். அவளுக்கு சமீபத்திலே வேறொரு மனிதன் ஜெபம் செய்திருக்கிறார். அவளுக்கு புற்றுநோய் உள்ளது. அது அவளுடைய மார்பகத்தையும் சுவாசகோசத்தையும் பாதித்துள்ளது. சமீபத்தில் அவளுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அவள் சுகமடைந்து விட்டாள் என்று விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ள அவள் முயன்று கொண்டிருக்கிறாள். அது கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஸ்திரீயே அது உண்மையா? அது உண்மையானால் உன் கையை இங்கு குழுமி உள்ளவர்களுக்கு முன்பாக ஆட்டு. தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். சரி, நீ விசுவாசித்துக் கொண்டிருப்பதையே விசுவாசி, நீ சுகம் பெறுவாய். ஆமேன். நீ விசுவாசிக்கின்றாயா? சபைகளை குறித்து என்ன நீ சொல்லலாம்? இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்திரீ வரிசையின் கடைசியில் இரண்டாவது ஸ்திரீ. நான் திரும்பின போது ஏதோ ஒன்று கண்டேன். அவளுடைய கரத்தை சுற்றி ஏதோ ரத்த அழுத்தம் அங்குள்ளது. அவளுக்கு உயர்ந்த ரத்த அழுத்தம் இருக்கின்றது. ஸ்திரீயே அது சரியா? உன் கையை உயர்த்து, நீ விசுவாசித்தால் உன் ரத்த அழுத்தம் குறைந்துவிடும். ஆபிரகாமின் தேவன் இப்பொழுதும் காட்சியில் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இருந்தது போல இன்றைக்கும் இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். உனக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? நீ இப்போது விசுவாசிக்கின்றாயா? தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. நீ ஒரு குழந்தையை போன்ற சாபமுடையவள் வாலிப பெண்ணே. உன் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. உன்னிலுள்ள கோளாறு என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கின்றாயா? அதை நான் எடுத்து கூறினால் நீ அவரை விசுவாசிப்பாயா? அது உனக்காக அல்ல, வேறு யாரோ ஒருவருக்காக, உன் சகோதரனுக்காக. அவன் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறான். அவன் வடக்கில் உள்ள டுலேர் என்னும் பட்டணத்தில் வாழ்கிறான். அவன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ரத்தத்தில் புற்றுநோய் உள்ளது. வைத்தியர்கள் கைவிட்டனர். அவர் மறிக்கும் தருவாய் இருக்கிறான். நம்பிக்கை எதுவுமே இல்லை. அது உண்மை, நீ விசுவாசிக்கிறாயா? சரி, உன் கையில் என்ன இருக்கிறது? அதை கொண்டு போய் அவன் மேலே வை. சந்தேகப்படாத விசுவாசி. ஆமேன். நீ விசுவாசிக்கின்றாயா? இந்த ஸ்திரீயை என் ஜீவியத்தில் நான் கண்டதே இல்லை. ஆனால் தேவன் எப்பொழுதும் தேவனாகவே இருக்கிறார். ஒரு மனிதனால் அதை செய்ய முடியுமா என்று சொல்லுங்கள். அதை செய்யத்தக்கிற மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை. அது தேவனாயிருக்கிறது. கடைசி நாட்களில் சோதோமிலே நடந்தது போல ஆபிரகாமின் வீட்டுக்கு முன்பாக அது ரூபகாரப்படுத்தப்படும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கடைசி நாட்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இங்கே ஸ்ரீயை நான் அறியேன், அவள் எனக்கு அந்நியல். இதுதான் முதன் முறையாக நாங்கள் சந்திக்கிறோம். நீ என்னை அவருடைய ஊழியக்காரன் நம்புகிறாயா? நீ அந்த அவர் வார்த்தை என்று நம்புகிறாயா? இந்த வார்த்தையானது இன்னமும் இருதயத்தின் ஆழங்களையும் பகுத்தறியத்தக்கதாக இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறாயா? உன்னால விசுவாசிக்க கூடுமானால் வார்த்தை உன்னை சுகப்படுத்தக்கூடியதுமா இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறாயா? நீயும் கூட ஒரு கருத்த நிழலினால நெழிடப்பட்டிருக்கிறாய். அது புற்றுநோய். அந்த புற்றுநோய் உன் சரீரத்தில் எங்கே இருக்கிறது என்று தேவன் எனக்கு சொல்லுவார் என்று விசுவாசிக்கிறாயா? அது உன்னுடைய குடலின் அடிபாகத்தில் இருக்கிறது என்று வைத்தியர் சொல்லுகிறார். நீ சுகமாக்கப்படுவாய் என்று விசுவாசிக்கின்றாயா? ஓ, சந்தேகப்படாதே, தேவன் உன்னை சுகப்படுத்தினார். ஆமேன். இருக்கின்ற எல்லாரும் விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். சரியாக அப்படியே தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். சந்தேகப்படாதே. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர். உன்னை எனக்கு தெரியாது. நாம் அந்நியராயிருந்தால் இங்குள்ள உள்ளதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் கரங்களை பிடித்துக் கொள்வோம். இந்த ஸ்திரீயை என் ஜீவியத்தில் நான் கண்டதே இல்லை. இருப்பவர்களே, அதை விசுவாசிக்கின்றீர்களா? இது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றீர்களா? அது என்ன? அது அவருடைய வார்த்தை. இந்த ஜனங்கள் அதை புறக்கணிக்கும் போது அவர்கள் ஒரு மனிதனை புறக்கணிப்பதில்லை, அவர்கள் வார்த்தையை புறக்கணிக்கின்றனர். வெளிப்புறமாய் உள்ள வார்த்தை உட்புறம் செல்ல முடியவில்லை. இந்த ஸ்திரீ எனக்கு அறிமுகம் இல்லாதவள். என் ஜீவியத்தில் அவளை நான் கண்டதே இல்லை. தேவனே சுகமளிப்பவர். அவள் சுகத்திற்காக ஒரு கால் இங்கு வந்திருக்க மாட்டாள், வேறதற்காக வந்திருக்கலாம். உனக்குள்ள கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு விளம்பி காட்டுவாரானால் நீ விசுவாசிப்பாயா? உன் காது கோளாறுக்காக முதலாவது உனக்கு ஜெபம் அவசியமாய் உள்ளது. உன் காதுகளில் ஒன்று கேட்கவில்லை, அது உண்மை. உனக்கு ஒரு பழக்கம் உண்டு, புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது. அந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய். உன் விரலை உன் கேட்கும் காதுகளுக்குள் போடு. கேட்கும் காதுகளுக்குள் தேவனை விசுவாசித்து உன் பாதையில் செல். நீ விசுவாசித்தால் இனிமேல் புகைப்பிடிக்கவே மாட்டாய். போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நடந்தது என்ன என்று பார்த்தீர்களா? அவர் உண்மை உள்ளவர் அல்லவா? உன்னை எனக்கு தெரியாது. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர். என் ஜீவியத்தில் உன்னை நான் கண்டதே இல்லை. ஆனால் தேவன் உன்னை அறிவார். உன்னை குறித்து தேவன் எனக்கு ஏதாவது சொல்லுவாரானால் நீ அவரை விசுவாசிப்பாயா? இங்கு கூடியுள்ளவர்கள் அனைவருமே விசுவாசிப்பீர்களா? இங்குள்ளவர்கள் யாருக்காவது அந்த ஸ்திரீயை தெரியுமா? சரி, நான் கூறுவது உண்மையா இல்லையா என்று உனக்கு தெரியும். அது அதை முடிவுபடுத்த வேண்டும். அது உனக்கு உண்மையை உரைக்க வேண்டும். கடந்த சில நிமிடங்களில் என்ன நிகழ்ந்தது நீங்கள் பார்த்தீர்கள். நான் தடுமாறுகிறேன், எல்லாமே என் கண்களுக்கு மறைந்து போகின்றது. பாருங்கள், அதுதான் பகுத்தறிதல். அது பரிசுத்த ஆவியானவர், நான் அல்ல. இந்த நாளுக்கென வாக்களிக்கப்பட்டுவிட்ட வார்த்தை அது. அப்போஸ்தலர்களின் காலத்திலிருந்து அது இருந்ததே இல்லை. அது எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஆனால் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு சற்று முன்னதாக லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் இருக்கும். அவிசுவாசிகள் அதை விசுவாசிப்பதில்லை. அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதும் இல்லை. ஆனால் விசுவாசிகளோ அதை விசுவாசிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி தருவாரானால் எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். உனக்கு எங்கோ காயம் பட்டுள்ளது. ஒரு கார் விபத்து உண்டாகி உன் முதுகெலும்பு கழுத்தில் தளர்ந்த நிலையில் உள்ளது. உனது நீரகமும் கூட தளர்ந்து காணப்படுகின்றது. அது உண்மை அல்லவா? நீ விசுவாசிக்கின்றாயா? நீ சுகம் பெறுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரக கோளாறுகளை தேவன் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்கின்றாயா? அப்படியானால் நீ சென்று சுகத்தை ஏற்றுக்கொள். வாஸ்திரியே, இந்த பக்கம் பார். தேவன் இருதய கோளாறை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? சரி, நீ விசுவாசித்து உன் பாதையில் செல். உன் இருதயம் சரியாகிவிடும். இங்கு வா. உன் முதுகை கர்த்தர் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நீ சென்று அதை விசுவாசி. தேவனை விசுவாசி, அது மாத்திரமே செய்ய வேண்டியது. வயிற்று கோளாறை கர்த்தர் சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? இங்கிருந்து சென்று உன் இருவாகாரத்தை புசி. உன் முழு இருதயத்தோடு விசுவாசி. கீழ்வாதத்தை கர்த்தர் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இங்கிருந்து சென்று தேவனை விசுவாசி, தேவனை சுகமாக்குவார். சரி வா, உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? மறுபடியும் கீழ்வாதம். தேவன் உன்னை சுகமளிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இங்கிருந்து சென்று விசுவாசித்து நன்றி தேவனே என்று கூறு. அங்கே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சிவப்புவாறை அணிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்திரீ, இப்பொழுது கையை உயர்த்தி கொண்டிருக்கும் ஸ்திரீ, உயர்ந்த ரத்த அழுத்தத்தினால் அவதி வருகிறாள். உன்னை தேவன் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? சரி, உன் கைகளை அடுத்துள்ள ஸ்திரீயின் மீது வைத்து அவளுடைய குரல் சரியாகிவிடும் என்று கூறு. ஆமென். அதுதான் ஆமென். விசுவாசிக்கிறாயா? விசுவாசமாயிரு. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு ரத்த ரோகம் உள்ளது. ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், உமக்கு ரத்த ரோகம் உள்ளது, அது குணமாகும் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு அடுத்துள்ள ஸ்திரீக்கும் ரத்த கோளாறு உள்ளது, அதனுடன் முதுகு கோளாறும் உண்டு. தேவன் சுகப்படுத்த போகின்றார் என்று விசுவாசிக்கின்றாயா? உன் கையை உயர்த்தி அதை ஏற்றுக்கொள். விசுவாசி, உனக்கு அடுத்துள்ள ஸ்திரீக்கு காலிலும் இடுப்பிலும் கோளாறு உள்ளது, அது உண்மையா? நீ சுகமடைவாய் என்று விசுவாசிக்கின்றாயா? சரி, உன் கையை உயர்த்தி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறு. சரி, அதற்கும் அடுத்துள்ள ஸ்திரீக்கு தொற்று நோய் உள்ளது, கண்ணாடி அணிந்திருக்கும் ஸ்திரீயே, கர்த்தரது சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? உன் கையை உயர்த்தி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறு. அவளுக்கும் அடுத்துள்ள பெண்ணுக்கு நீரக கோளாறு உள்ளது, ஸ்திரீயே, கர்த்தர் நீரக கோளாறை சுகப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறாயா? சரி, உன் கையை உயர்த்தி அதை ஏற்றுக்கொள். அவளுக்கு அடுத்துள்ள சிறுமிக்கு கலகண்ட மாலை உள்ளது, அதை கர்த்தர் சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? உன் கையை உயர்த்தி அதை ஏற்றுக்கொள். எத்தனை பேர் முழுகிறதையோடு விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியானால் எழுந்து நின்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற சமூகத்திலே எழுந்து நில்லுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த கன்னிடத்தில் விழுந்து அவருடைய தேவிய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் சுகமாக்குவாராக.